இன்னைக்கு பாடத்தை நம்ம தொடருவோம். இந்த 1689ல கடவுளை பத்தி போட்டிருக்கிற அந்த காரியத்தின் அந்த 1689 அடிப்படையில நாம் படித்துக்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்து என்ன முடிச்சிருக்கோம்னா, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே, அவர் ஜீவனுள்ள மெய்யான தேவனாக இருக்கிறார் அப்படின்றதுக்கெல்லாம் அர்த்தத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடருவோம். நம்ம தொடர்ந்து படிக்க நம்ம முயற்சி செய்யும் போது, நான் தொடர்றதுக்கு முன்பதாக இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். அதை படிக்குவோம். முதல்ல படித்த பிறகு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நீங்க படிக்கலாம், அந்த அந்த பேஜில் இருக்கிறத ஒண்டி படிக்கலாம். அதான் ரெண்டாவது இதுல சாப்டர்ல அந்த படிங்க, அதான் ஆரம்பத்துல இருந்து படிங்க.
தன்னியர்களும் முழு நிறைவிலும் எல்லையற்றவராகவும் இருக்கிறார். அவரால் மட்டுமே என்று வேறொருவராலும் அவரது உள் இயல்பை புரிந்து அறிந்து கொள்ள முடியாது. அவர் தூய ஆவியானவரும் கண்ணிற்குள் புலப்படாத உருவமற்றவரும் மாறுதலுக்குரிய மனித உணர்ச்சிகளும் கோபம், வெறுப்பு, பேராசை, பாலியல் அன்பு போன்ற
இந்த படிச்ச காரியங்களை உங்களுக்கு புரிய வைக்கணும் நான் பாக்குறேன். என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னு அது படிக்க படிக்க எனக்கு இன்னும் முடி கொட்டிக்கிட்டு தான் போகுது. அவ்வளோ அது மூளையெல்லாம் கசந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இது. அதோட வார்த்தைகளை புரிஞ்சிக்க முயற்சி செய்யும் போது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. நம்மளுடைய தேவன் இவர் இஸ் ஆர் காட். அவர் நம்மளுடைய தேவன் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டோம். அவரு நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இவர் யாரோ இல்ல, எங்கேயோ இருக்கிறவர் இல்ல, இவர் நம்மளுடைய தேவன் தான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரே இயேசுவேன்னு குமரோம் இல்லைங்களா, அவர் தான். அவரு அவர் யாருன்றத நம்ம இப்ப பார்த்துக்க போறோம். இது பார்க்கும்போது இந்த உலகத்துல உண்டான எல்லா காரியத்தையும் கடவுள் யார் உண்டாக்குனது? காட் உண்டாக்குனார். நானே பதில சொல்றேன், காட் உண்டாக்குனார் இல்லைங்களா. எல்லாமே கேட்டோம்னா எப்படி வந்துச்சு? கடவுள் உண்டாக்குனார். மனுஷனை யார் உண்டாக்குனது? கடவுள் உண்டாக்குனார். மனுஷனை எதுல இருந்து உண்டாக்குனாரு? மட்டு இல்லைங்களா, மண்ணில இருந்து உண்டாக்குனார் அப்படின்னு நம்ம இதுக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை வந்து பைபிள் எவ்வளவு காரியத்துக்கு நான் பதில் சொல்லிட முடியும். ஒரு சின்ன குழந்தை வந்து கிச்சு மாதிரி இல்ல ஜான் மாதிரி யாராவது வந்து என்கிட்ட கடவுளை யார் உண்டாக்குனது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா, கடவுளை எதுல இருந்து பண்ணாங்க? மனுஷனை மண்ணில இருந்து பண்ணாங்க. கடவுளை யார் உண்டாக்குனது? கடவுளை எதுல இருந்து பண்ணாங்க? அவர் உட்டா, அவர் மட்டா, இல்ல அவர் என்னத்துல இருந்து பண்ணாங்க கடவுளை அப்படின்னு கேட்டா நான் என்னதான் பதில் சொல்லணும்? கடவுளை யாருமே உண்டாக்கல. நோபடி கிரியேட்டட் காட். கடவுளை யாருமே உண்டாக்கல. அவரை எதுல இருந்து பண்ணாங்க, அவர் எப்படி இருப்பாரு, என்னவா இருப்பாருன்னா எனக்கு தெரியாது. அந்த குழந்தைகிட்ட உங்க காலம் இருந்தா அவனுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த கேள்வி நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட கேள்வி. ஆனா சிறு குழந்தை கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அப்படின்னும் போது நமக்கு வந்து இயற்கையா நம்ம பிறந்து நம்ம வளர்ந்ததெல்லாம் எப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் அந்த எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து வந்திருக்குன்றதான் நம்ம பாக்குறோம். இந்த உலகத்துல எதை எடுத்தாலும், இப்ப இந்த சேர் எடுக்கிறோம், இந்த டேபிள் எடுக்கிறோம், தானா வந்துடல. ஏதோ ஒரு காரியத்திலிருந்து தான் இது வருது இல்லைங்களா. தானா எதுவுமே வர்றது இல்லை இந்த உலகத்துல. இந்த இங்கிலீஷ்ல சொல்ல போனா சயின்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட். ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காஸ் இருக்கும். காஸ் இல்லாம எதுவுமே வராது அப்படின்னு. காஸ் அண்ட் எஃபெக்ட் பிலாசபி. அது இங்கிலீஷ்ல எல்லாரும் தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது, காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்மளும் அப்படித்தான். நமக்கு சிந்தனை, நம்மளுடைய யோசனையே அப்படித்தான். நம்ம வளர்ந்ததே அப்படித்தான். ஏதாவது வரணும்னா அது ஏதோ ஒரு காரணத்தின் மூலமா தான் வரும் அப்படின்னும் போது, அந்த இனத்துல சேராத ஒருத்தர் இருக்காரு. எல்லாமே ஒரு காரணத்தினாலதான் வர முடியும். ஆனா அந்த இனத்துல சேராத ஒருத்தர் பேர் தான் கடவுள். அந்த கடவுளை வந்து நம்மளுடைய மூளை, நம்மளுடைய மூளை வந்து உருவாக்கப்பட்ட மூளை. தானாவா வந்துருச்சு நம்ம மூளை? உருவாக்கப்பட்ட மூளை உருவாக்காத ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கணும் படிக்கணும்னா அதனால அது திணறுது, அதுக்கு முடியாது. ஏன்னா இது உருவாக்கப்பட்டது, இதுக்கு என்ன புரியும்னா உருவாக்கின காரியங்களை மாத்திரம் தான் அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ள இருக்கு. ஆனா உருவாக்கப்படாத ஒருத்தரை பத்தி இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதனால முடியாது, அது கெப்பாசிட்டிக்கு வெளியா. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை பார்க்கும்போது கடவுள்ன்றது ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து யாருக்குமே கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அவர் யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதில்லை, அவர் வந்து நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர், அவர் வந்து நம்ம இனத்துக்கெல்லாம் மேல வாசம் பண்ணுகிறவர், அவர் வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த உலகத்துல ஒரு பேரை சொல்லி அதை விட்டுறோம் எதை எடுத்தாலும். புரியுதுங்களா? நம்ம ரொம்ப ஒரு காரியத்தை சிந்திக்கிறதே இல்லை. ஒரு பெரிய கடல் தான் இருக்கு, கடல் பெரிய தண்ணி தான் இருக்கு, அதுக்கு ஒரு பேரை சொல்லிடுறோம் கடல். கடல்னா எனக்கு தெரிஞ்சு, உலகம் எவ்வளவு பெருசு, அதுக்கு என்ன உலகம்னு பேரை சொல்லிடுறோம். எல்லாம் உலகம் மேல எல்லாம் இருக்கிறது எவ்வளவு பெருசு, அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? அதுக்கு என்ன சொல்லிடுறோம்? அண்ட சராசரம், அதுக்கு ஒரு பேரை சொல்லி விட்டுறோம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேரை சொல்லி விட்டுற வேண்டியது, அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது இல்ல நம்ம. அந்த மாதிரி பேரை சொல்லி விடாத ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் கடவுள். அவருக்கு எந்த பேரும் கொடுத்து நம்மள அவர் முடிஞ்சிச்சு, அவர் கதைன்னு விடவே முடியாது. அப்பேற்பட்ட கடவுள், காலத்துக்கு அப்பாற்பட்டவர், ஸ்தலத்துக்கு அப்பாற்பட்டவர், தனிமையானவர், ரொம்ப தனிமையானவர். அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு, ஆனா எந்த இடத்துலயும் முழுமையா அவர் இல்ல. புரியுதுங்களா? எந்த இடத்துலயும் அவர் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட கடவுளை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்கும் போது ஒரு சோர்வான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க, அநேக கிறிஸ்தவங்க நம்ம நாட்டில் சொல்றதும் சரி நம்மளும் சரி, கடவுள்ன்றத நம்ம பார்க்கறோம், அவரை பத்தி யோசிக்கிறோம். ஆனா நம்ம மூளையை எந்த நேரத்திலையும் கடவுள் எவ்வளவு பெரியவருன்றத சிந்திக்கிறதுக்கு, ஆழமா யோசிக்கிறதுக்கு நம்ம மூளையை அவுத்து நம்ம விட்டதில்லை. அவர் எவ்வளோ பெரியவருன்னு பார்க்கறதுக்கு அதை யோசிச்சதே இல்லை நம்ம. புரியுதுங்களா? கர்த்தர் ஆண்டவர் நேர் பெரியவர் நேர் வல்லவர் அப்படின்னு சொல்லி விட்டுறோமே தவிர, அவர் எவ்வளோ பெரியவர்ன்றத நம்ம மூளையை கொஞ்சம் லூஸ் பண்ணி அதை சிந்திக்க நம்ம வச்சதே இல்லை, நம்ம மூளைக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்ததே இல்லை. ஒரு மாதிரி அதிர்ந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து அவரை பத்தி சிந்திச்சு பண்ணிருக்கீங்களா நீங்க யாராவது? நம்ம பண்ணதே இல்லை. புரியுதுங்களா? அது பண்றது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி அவர் எவ்வளவு பெரிய, த கிரேட் சர்வ வல்லமை உள்ள தேவன், த கிரேட் ஹயாம் பேர் அவருக்கு, அவர் எவ்வளவு பெரியவரா இருக்க முடியும், அவர் எவ்வளவு உயர்ந்தவரா இருக்க முடியும்ன்றத நம்ம மூளைக்கு அந்த நேரம் கொடுத்ததே இல்லை, நம்ம அந்த ட்ரைனிங் கொடுத்ததே இல்லை. அது நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப அவசியம் செய்யறது. ஏன் அது ரொம்ப அவசியம்னா, அப்படி செய்யாதது வந்து பெரிய ஆபத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுறோம். ஏன் அப்படின்னா, ஆபத்துல கொண்டு போய் விடுறதுக்கு அநேக கிறிஸ்தவங்க தப்பா போறதுக்கும் சரி, மனுஷன் தப்பா போறதுக்கும், சபைகள் தப்பா போறதுக்கும் காரணம் என்னன்னா, கடவுளை பத்தி அவங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த மிக பெரிய சிந்தனை இல்லாததுக்கு என்ன பண்றதுன்னா, அந்த மாதிரி சிந்தனை இல்லாதப்ப நான் என்ன அவரை பெருசா யோசிக்காம அந்த மாதிரி யோசிக்கிற மூலம் இல்லைன்னா நான் என்ன பண்றேன், என்னுடைய லெவலுக்கு, என்னுடைய அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அவரை வச்சுட்டு ஒரு விக்கிரமா எனக்குள்ள மனசுல அவரை வச்சிடுறேன். யாருக்கும் தெரியாது அது, யாருக்கும் நான் சொல்லக்கூட மாட்டேன். சபைக்கு வருவேன், பைபிளை படிப்பேன், ஆனா கடவுளை பத்தி எனக்கு இருக்க வேண்டிய அந்த உன்னத அறிவு, உன்னத சிந்தனை, தியானம் எனக்கு இல்லாம போச்சுன்னா என் லெவலுக்கு, என்னுடைய அளவுக்கு, என்னுடைய லிமிட்டுக்கு அவரை கொண்டு வந்து நம்ம மனசுல வச்சுக்க முடியும் நம்ம. புரியுதுங்களா? அது பெரிய ஆபத்து கொண்டு போய்விடும். ஏன் என்ன ஆபத்து கொண்டு போய்விடும்? ஏன்னா நம்மளுடைய வரம்புக்கு, நம்மளுடைய எல்லைக்கு அவரை கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப பெரிய ஆபத்து. ஏன்னா அவரை வந்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு, ஒரு கீழான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த லெவலுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய என்ன சொல்றது, ஆவிக்குரிய ஹெல்த், ஆவிக்குரிய சுகம் அதை பொறுத்து தான் இருக்கு. கடவுளை பத்தி நம்ம எவ்வளவு பெரிதான சிந்தனை கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு பெரிதான உயர்வான செழிப்பான நிலையில தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? கடவுளை பத்தி நம்ம சரியான சிந்தனை இல்லாம அவரை நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த நிலைமையில தான் இருக்கும். அது பெரிய ஆபத்து. ஒரு விக்ரமா நம்ம பண்ணி நம்ம மனசுல அவரை வச்சுக்கலாம், அவரை பத்தி சிந்திக்காத இருக்கும் போது. ஆகவே இன்னைக்கு நம்ம படிக்க போற கடவுளுடைய காரியம் வந்து அப்படி ஆகாத படிக்க அது நம்மள அது செய்யுது, நம்மள என்ன திணற வைக்குதுன்றாங்க இல்லைங்களா, நம்மள என்ன சொல்றது, திகைக்க வைக்குது. அப்படியே அனார்ந்து போகிறோம். God is a awesome God in English la paattirukke. God is a awesome God. Ha na adey vaaya thirandukittu oru adey merandu bramithu porudhu. Appadi potta kadavul avaru. அந்த மாதிரி பிரமிக்க போற அளவுக்கு நமக்கு ஏன் அந்த மாதிரி பிரமிக்கிறது இல்லை, அந்த மாதிரி தியானிக்கிறது இல்லை அவரை பத்தி, அவர் யோசிக்கிறதே இல்லை அவரை பத்தி. அப்படி இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு நான் சொல்ல வரேன். இது ரொம்ப பெரிய அவசியம் கூட. ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்க எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் அநேக சேரத்தில் அதை விட்டுட்டு கடவுள் பெரியவர் நல்லவருன்னு சொல்றது அது ஒண்ணுமே அர்த்தமே இல்லை. அதுல என்ன அது உணர்வோடு அந்த ஐடியா கொஞ்சம் மனசுல இருந்துகிட்டு அவர் பெரியவர்னு சொல்றது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஐடியா எப்போ வரும்னா அவரை பத்தி தியானம் பண்ணும்போது தான். ஆகவே இன்னைக்கு கொஞ்ச நேரம் அந்த தியானத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல வந்துச்சு. ஏன்னா அந்த நம்மளை செய்ய வைக்கிது, அது செய்யலன்னா அதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அந்த இதுல பார்த்த மாதிரி முதலாவது அவருக்கு ஒரு தன்மை அங்க என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், அவர் தன் இயல்பானவராயும், கரெக்டுங்களா, தன் இயல்பானவராயும் அப்படின்னு போட்டிருக்கு. தன் இயல்பானவராயும் கஷ்டமான வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கன்னா, தன் இயல்பானவராயும் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அதுக்கு அர்த்தம், ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் அதை சொல்றேன். சங்கீதம் 90:2 வசனம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், உலகத்தனா அதுல சகலத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்குவதற்கு முன்பதாக நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். என்றென்றைக்கும் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் அப்படின்னு அந்த வசனத்துல வருது. அந்த வசனத்தை பாத்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் தெரியுங்களா, நீங்க பாத்திருக்கீங்களா டைம் மிஷின்னா, சில வேடிக்கையான சீரியல்ஸ் எல்லாம் வரும். டைம் மிஷின் என்னன்னா, நீங்க போய் அந்த மிஷின்ல உட்காந்துக்கிட்டா நீங்க ஃபியூச்சர்ல போனோம்னாலும் போலாம், பாஸ்ட்ல போனோம்னாலும் போலாம். நீங்க மகாத்மா காந்தி டைம்ல, அசோகா டைம்ல, அந்த டைம்ல போயிட்டு வரணும்னா நீங்க போயிட்டு வரலாம். அந்த மாதிரி டைம் மிஷின் மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம அந்த டைம் மிஷின்ல உட்காந்துக்கிட்டு நம்ம போகலாம். நம்ம போய் அதை பார்க்கும்போது பின்னாடி போய் கடைசியில போய் பார்த்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க, ஆதியில தேவன். அப்பதான் டைம்ன்றதே ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. ஆதியிலே தேவன் உலகத்தை உண்டாக்குனது பார்ப்போம். நம்ம மிஷினை கொஞ்சம் கேரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் போயிட்டு இருக்கணும். போறோம் எவ்வளோ தூரம் பாஸ்ட்ல போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்கும்போது அங்க என்ன பார்ப்பீங்க நீங்க, ஒருவேளை உன்னால யோசிக்க முடியுமா, உலகத்துக்கு உண்டாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு கடவுள், பரலோகத்தை உண்டாக்குனார் இல்லையா, பரலோகத்தெல்லாம் அப்பதான் உண்டாக்குனாரு, ஏஞ்சல்ஸ் எல்லாம் உண்டாக்குனாரு, அவங்கள நம்மளுக்கு முன்னாடி தானே உண்டாக்குனாரு, பிசாசெல்லாம் அப்பதானே உண்டாக்குனாரு, லூசிஃபரா உண்டாக்குனாரு, அதெல்லாம் போய் பாக்குறோம். ஏஞ்சல்ஸ் பரலோகம் எல்லாம் உண்டாக்குனாருன்னு பாக்குறோம், இவங்கெல்லாம் உண்டாக்கப்பட்டவங்க. சரி, அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம போவோம். போறோம் இன்னும் பின்னாடி போறோம் பரலோகத்துக்கெல்லாம். போய் யுகங்களை கடந்து, காலங்களை கடந்து, ஆயுகளை கடந்து நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது அங்க போனா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே உண்டாக்கப்படல, ஒண்ணுமே இல்லாத ஒரு காலம். உன்னால யோசிக்க முடியுமா, போறோம் இன்னும் போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ உங்க மூளைய இழுத்து எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க போகலாம். அவ்வளோ போனா அங்க போய் பார்த்தா அங்க ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு, இஸ் காட். அவர் இருந்தாரு, அவர் அப்படிப்பட்டவரா இருந்தாரு. அந்த டைம்ல பரலோகம் இல்ல, அந்த டைம்ல பிசாசு இல்ல, அந்த டைம்ல தேவ தூதருங்க இல்ல, அந்த டைம்ல மனுஷருங்க இல்ல, யாருமே இல்லாதப்பு தன்னில் தானே தன்னியல்புள்ளவராயும் தன்னில் தானே மிகுந்த திருப்தி உள்ளவராயும் சந்தோஷத்துல ஆனந்தத்துல பூரண வாழ்வை வாழ்ந்துகிட்டு ஒருத்தர் சதா காலங்களும் இருந்தார். அவர் எவ்வளவு நாள் இருந்தாரு? ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஒரு யுகம் இல்ல, ரெண்டு யுகம் இல்ல, நம்ம புத்திக்கெல்லாம் எண்ண முடியாத யுக யுகா காலங்களா அவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஆரம்பம் இருக்கா? There is no beginning for him. அத்தனை ஆண்டுகள் அவர் வாழ்ந்து வந்திருக்கார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர் இருந்திருக்காரு, எதுவுமே இல்லாதப்போ அவர் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒருத்தர் தான் தனிமையா இருந்திருக்கார், ரொம்ப தனிமையா இருந்திருக்கார். உங்களுக்கு புரியுதுங்களா? அத்தனை காலம் இருந்த போதும், ஆண்டு ஆண்டுக்கு அவர் இருந்த போதும், அதை சொன்ன மாதிரி தன்னில் தான் முழுமையா சந்தோஷமா, தன்னில் தான் போதுமானவரா, அவருக்கு எதுவுமே தேவைப்படலை. அது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். அவருக்கு எதுவுமே தேவைப்படலை. அவர் யார் மேலயும் அவர் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குல்ல. தன்னில் தானே சார்ந்திருந்தாரு, தன்னில் தானே போதுமானவரா இருந்தாரு, அவருக்கு போதும், தன்னில் தானே சந்தோஷமா இருந்தாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? ஏன் இதை அங்க போய் பாக்குறோம் அப்படின்னா, அவருக்கு அந்த நேரத்துல ஒண்ணுமே தேவைப்படலை. இந்த பூமி தேவைப்படலை, ஏஞ்சல்ஸ் தேவைப்படல, பரலோகம் தேவைப்படல, எதுவுமே தேவைப்படல. ஏன்னா அவர் மாறாத கர்த்தரா இருக்கிறதுனால அவருடைய சந்தோஷங்களும் அவருடைய துக்கங்களும் அவருடைய ஆசைகளும் எதுவுமே மாறாத தேவனா இருக்கிறதுனால அவருக்கு அந்த நேரத்துல எதுவுமே தேவைப்படல. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இது அனாதி காலம். அந்த காலத்துல அவர் வாழ்ந்திருந்தார், எதுவுமே தேவைப்படல. ஆனா ஒரு டைம்ல அவரு உண்டாக்கணும்னு முடிவு பண்ணார். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன ஃபாலோ பண்ணுங்க. உண்டாக்கணும்னு முடிவு பண்ணாரு. அவருக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்ல. இந்த உலகமோ வானமோ ஏஞ்சல்ஸோ எதுவுமே அவசியம் இல்லாதப்ப அவர் பூரண திருப்தியோடு பூரண சந்தோஷத்தோடு அவரு அந்த அநாதி காலத்துல அவரு ஒரு சுதந்திரமா அவர் இருந்தாரு. இத உண்டகத்தை உண்டாக்குனதுனால, ஏஞ்சல்ஸ் உண்டாக்குனதுல, பரலோகத்தை உண்டாக்குனதுனால அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு காரியமும் சேர்க்கப்படல. எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்றது, அவருக்கு எந்த ஆதாயமும் அதனால ஏற்படவே இல்லை. எனக்கு ஏதோ இது செஞ்சதுனால எனக்கு ஏதோ ஒன்னு நடக்குதுன்றது கிடையவே கிடையாது. அவருடைய தன்மைக்கு, அவர் வாழ்வதற்கு இதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லாத இருந்துச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லாம அவர் மிகா நிம்மதியா அவர் இருந்திருக்கலாம், எந்த பூரண திருப்தியோடு சந்தோஷமா அவர் இருந்திருக்கலாம். இதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. பூரண சந்தோஷத்தோட அவர் இருந்திருக்கலாம். ஏன் இது ஒருவேளை அவசியமா இருந்திருந்துச்சுன்னா அவர் கூட இதெல்லாம் உண்டாகி இருக்கணும். அவர் இருப்பதற்கு, அவர் சந்தோஷமா பரிபூர்ணமா இருப்பதற்கு நம்ம எல்லாம் தேவைப்பட்டிருந்தோம்னா, ஏஞ்சல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டிருந்தாங்கன்னா, அவர் எப்போ இருந்தாரோ அப்பவே நம்ம எல்லாம் ஏற்பட்டிருக்கணும். நம்ம ஒரு உண்டான பொருளை ஆயிருக்கவே கூடாது. ஏன்னா அவருடைய சந்தோஷம், அவருடைய இன்பங்கள், அவருடைய ஆனந்தம் மாறவே மாறாது இல்லையா? இத உண்டாக்குனாருன்னா அதுல எந்த விதத்திலையும் இவர் சார்ந்திருக்க ஒரு இல்ல. இவர் வாழ்வதற்கும், இவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கும், இவருடைய ஆனந்தத்துக்கும் அது எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்ல, அவசியமே இல்ல. புரியுதுங்களா? தன்னில் தானே இயல்புள்ளவர், தன்னில் தன் இயல்புள்ளவர் என்றதுக்கு வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதான். எதுவுமே அவருக்கு தேவையில்லை. மனுஷர்களை உண்டாக்க வேண்டிய கட்டாயமோ கடமையோ அவசியமோ அவருக்கு இருந்ததே இல்லை. அவர் எதுக்கு தான் உண்டாக்குனாருன்னு நம்ம கேட்கலாம். ஏன் தான் உண்டாக்குனார்? அவருக்கு எந்த கட்டாயமும் இல்ல. அவர் நினைச்சிருந்தா தொடர்ந்து அப்படியே போயிருந்திருக்கலாம். தேவன் அவர் நினைச்சிருந்தா போயிருந்திருக்கலாம். ஏன் உண்டாக்குனாரு? ஏன் ஏஞ்சல்ஸ் உண்டாக்குனாரு? ஏன் மனுஷனை உண்டாக்குனாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, பைபிள் கொடுக்கிற ஒரு பதில் பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா ஏன் தர்மம் உண்டாக்குனாரு? ஏன் உண்டாக்குனார் மனுஷர்களைனா, அவருக்கு இஷ்டம் வந்துச்சு உண்டாக்குனார். அவர் ஆசை, ஆசைக்கு அவருக்கு இஷ்டம். இட்ஸ் பிளஷர் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வசனம் படிக்கலாம். நம்ம எபேசியர் 1:6 படிப்போம். எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, நம்மள முன் குறித்தாராம். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே சில ஜனங்களை முன் குறித்தார்னா அவங்கள செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்னா இஸ் குட் பிளஷர் இங்கிலீஷ்ல வருது. குட் பிளஷர்னா ஏன் இஷ்டம், அது எனக்கு இஷ்டம், அது புரியுதுங்களா, எனக்கு ஏதோ இஷ்டம் வந்துச்சு அப்படின்றதுனால தான் உண்டாக்குனாரு. அதுல 12வது வசனத்தை படிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவர் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே சில பேர் முன் குறித்து அதனால தான் உலகத்தை உண்டாக்குனாருன்னும் போது அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய இஷ்டத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி தான் இதெல்லாம் உண்டாக்குனாரு. எந்த கட்டாயமோ அவசியமோ தேவையோ நாளல்ல, இவங்க உண்டாக்குனதுனால, இவங்க உண்டாக்கப்பட்டதுனால அவருக்கு எந்த விதத்திலையும் அவருக்கு ஆதாயமோ எதுவுமே சேர்க்கப்படுறது இல்ல. இவங்க எல்லாம் உண்டாக்கப்பட்டது எதுக்குன்னா கடவுளுக்கு தனக்கு இருக்க வேண்டிய என்ன சொல்றதுன்னா தேவையான மகிமை, கடவுளுக்கு இருக்க வேண்டிய தேவையான மகிமை அவருக்கு எப்ப பார் இருக்கும் அது எந்த மனுஷனும் தொடவே முடியாது. எசென்ஷியல் குளோரின்னு இங்கிலீஷ்ல பேரு. அவருக்கு இருக்க வேண்டிய மகிமை இருக்கு, ஆனா அந்த மகிமைய அவர் வெளிப்படுத்தணும்னு விரும்பினாரு சில பேருக்கு. அவர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகத்துவமானவர் வெளிப்படுத்த விரும்ப சித்தம் கொண்டு அதனாலதான் உண்டாக்குனார். அதை வெளிப்படுத்தணும், நான் எவ்வளவு குளோரியஸ், நான் எவ்வளவு மகத்துவம், நான் எவ்வளவு பெரிய தேவன்ன்றத மேனிபெஸ்டிவ் குளோரி, அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் மனுஷர்களை அவர் உண்டாக்குனாரு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதை பாக்குறோம் நம்ம. இந்த ஏஞ்சல்ஸோ இவங்களுடைய துதியோ எதுவுமே அவருடைய மகிமைக்கு சேர்க்கப்படுறது இல்ல. எல்லாமே அவருக்கு இருக்க வேண்டிய மகிமை இருப்பதுனால, அது யாருமே தொட முடியாத ஒரு நிலையில இருப்பதுனால அவருக்கு நம்முடைய சிருஷ்டிப்புனாலேயோ தூதர்களுடைய சிருஷ்டிப்புனாலேயோ எதுவுமே ஏற்பட போறது இல்லை. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் என்ன அர்த்தம், தன் இயல்பானவர் ஆயும், தன் இயல்பானவராயும். அந்த பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு, அவர் தன்னுடைய இயல்புக்கு தேவையான எல்லா வல்லமையையும் தன்னிடத்தில் இருந்தே பெற்றுக் கொள்வதோடு புறத்தில் இருந்து எதுவுமே தேவையில்லாதவராயும் இருக்கிறார். புரியுதுங்களா, தனக்கு தேவையான, தான் சந்தோஷமா இருப்பதற்கு, தான் தெய்வமா வாழ்வதற்கு, நித்திய நித்திய காலமா தான் இருப்பதற்கு தனக்கு தேவையான எல்லாமே தனக்குள்ள இருந்தே பெற்றுக்கிறாரே தவிர வெளியில இருந்து அவருக்கு எதுவுமே சேர்க்கப்பட முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம எவ்வளவுதான் அவரை துதிச்சாலும், எவ்வளவுதான் அவரை போற்றினாலும், தேவ தூதர்ங்க உலக உலகமா அவரை புதிச்சு, ஒரு 10,000 உலகத்தை உண்டு எல்லா ஜீவன்களும் அவரை துதிச்சாலும் அவர் மகிமைக்கு ஒரு துளி, ஒரு தூசு கூட சேர்க்க முடியாது. ஏன்னா தன்னில் தானே மகிமை உள்ளவர் அவர், தன்னில் தானே மிக மகிமை நிறைந்தவர் அவர். நம்மனால அவருக்கு எதுவுமே சேர்க்கப்பட போகிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. நம்மனால அவருக்கு எது, அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன் பாக்குறோம். இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். இது எப்படி சொல்றது, நானே மூளைலாம் குழம்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்சிருக்கோம். நம்ம செய்யற ஆராதனை கூட, நம்ம செய்யற துதி, அவருடைய அவர்னால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் செய்யற ஆராதனை துதி கூட அவருக்கு எதுவுமே சேர்க்கறது இல்ல, அவருக்கு எதுவுமே சேர்க்கறது இல்ல. ஒரு வசனம் இருக்கு, நெஹேமியா 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம படிப்போம். நெஹேமியா 9:5 வசனம், ரோமர் 11 எடுத்துக்கலாம். ரோமர் 11:34 இருந்து படிப்போம். 34 நீங்க படிங்க. நேமியா 9:5 வசனம்,
என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான
எந்த துதி ஸ்தோத்திரம், என்ன எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய நாமம், அது வாசனத்தை புரிஞ்சுக்கங்களேன். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும், எந்த மாதிரி துதிச்சாலும் சரி, யார் துதிச்சாலும், இந்த அண்ட சராசரமே அவர் துதிச்சாலும், அதுக்கெல்லாம் எங்க இருக்காரா, மேல இருக்கிறார் அவர். இந்த துதி எல்லாம் அவருக்கு ஒன்னும் சேர்க்க போறது கிடையாது. எல்லா துதிக்கும் மேலானவரே நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன, நம்ம அவரை துதிக்கிறதுனால அவருக்கு எதுவுமே ஏற்பட போகிறது இல்லை, எதுவுமே சேர்க்கப்பட போகிறது இல்லை. புரியுதுங்களா? அவ்வளோ எல்லா துதிக்கும் மேலானவரே. ரோமர் படிக்கல, ரோமர் 11:34.
தனக்கு பதில் கிடைக்கும் படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது.
அந்த வசனத்தின் அழுத்தம் என்ன தெரியுங்களா? கடவுளை போய் எந்த மனுஷனும் ஒரு கடங்காலியா கடனாலியா தனக்கு மாத்தவே முடியாது. அதான் அந்த வருஷம் கர்த்தருக்கு கொடுத்தவன் யார்? கர்த்தருக்கு போய் எனக்கு ஒரு கடனாலியா மாத்தக்கூடியவன் யார்? அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். யாருமே நமக்கு எனக்கு பதில் கொடு, எனக்கு ஏன் இப்படி செய்யறன்னு அவர்கிட்ட போய் கேட்கவே முடியாத அளவுக்கு உயர்ந்த தேவனா அவர் இருக்காரு. எல்லா துதிக்கும் மேலான கர்த்தராக அவர் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கும் போது, இந்த தேவன், பேர்பட்ட தேவன், the Lord of God who's one and the living God, அவருடைய இன்னொரு தன்மை என்ன பார்க்கிறோம், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் இங்கிலீஷ்ல அதுக்கு சொல்லலாம், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் டிபெண்ட், அப்படின்னா இங்கிலீஷ்ல வார்த்தைகள், தன்னில் தானே தன் இயல்புள்ளவர், அவருக்கு எதுவுமே தேவையில்லை. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு தேவனை தான் நாம் வணங்குகிறோம். எல்லாத்துக்கும் மேலான தேவன், எல்லாத்துக்கும் உயர்வான தேவன் நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த தேவனை வந்து இவரை நம்ம துதிக்கிறோம், இவரை நம்ம போட்டுக்கிறோம், இவரை நம்ம ஆராதிக்கிறோம்னா, நம்ம ஆராதிக்காம போனோம்னா அவர் பாவம் இல்லை, அவர் பாவம் இல்லை, பாவம் நம்ம தான், நம்ம தான் அழிஞ்சு போயிடுவோம். இவரை துதிக்கிறோம், இவரை போட்டுக்கிறோம்னா அவருக்கு ஏதோ சேர்ப்படுறதில்ல, அவருக்கு இருக்க அந்த மகாபெரிய மேன்மைய மகிமைய நம்ம வெளிப்படுத்துவதற்காக நம்மளை பயன்படுத்துகிறார். நம்ம வெளிப்படுத்துகிற மகிமை, ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு இருக்கிற மகிமையை வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், அவருக்கு இருக்குது மகிமை, அந்த மகிமையை நம்ம வாழ்கிற பாவ உலகத்துல அதை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான் நம்ம செய்யறது. வேற ஒண்ணு அவருக்கு போய் சேர்க்கறது இல்ல, அவர் இருக்கிற மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதான் அந்த எசென்சியல் குளோரி அந்த மேனிபெஸ்டிவ் குளோரி அப்படின்றது இங்கிலீஷ்ல. பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல அவர் செஞ்ச எந்த கிரியையும் எடுத்துக்கலாம், இல்ல புதிய ஏற்பாடுல செஞ்ச எந்த கிரியை, இன்னும் மேல போன இயேசு கிறிஸ்து செஞ்ச பெரிய தியாகங்களே எடுத்துக்கிட்டாலும், அந்த பெரிய கிரியைகள் கடவுளுக்கு எதுவுமே சேர்க்கல, கடவுளுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்கல. அவருக்கு இருக்க வேண்டிய சந்தோஷம், இருக்க வேண்டிய ஆனந்தம், இருக்க வேண்டிய மகிழ்ச்சி மகிமை எப்பப்பார் இருந்துச்சு, அவருக்கு இருந்ததை தான் இங்க வெளிப்படுத்தப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அவர் எவ்வளவு கிருபா இருக்குன்றதான் இங்க வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அவருக்கு எதுவுமே சேர்க்கறது இல்லை இந்த காரியங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சிருஷ்டிப்பு உலகத்தை உண்டாக்குனார் இல்லைங்களா, சிருஷ்டிப்பு பராமரிப்புன்றோம். பராமரிப்பு இப்ப உலகத்தை நடத்திக்கிட்டு போறாரு இல்லையா, அதுக்கு பேர் தான் பராமரிப்புன்றோம். அவருடைய ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து வந்து செஞ்ச ரட்சிப்பு, அவருக்கு அதெல்லாம் மகிமை கொடுத்தாலும், அந்த மகிமை வந்து அவருக்கு இருக்க போற மகிமைக்கு சேர்க்கறதாக இல்லாம, இருக்கிற மகிமை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. புரியுதுங்களா அந்த வித்தியாசம்? சரி, இத நம்ம பார்க்கும்போது அவருக்கு இஷ்டம், அவருக்காண்டி அவர் இஷ்டப்பட்டிருந்தாருன்னா, அவருக்காண்டி இஷ்டப்பட்டிருந்தாருன்னா, சதா காலங்களும் ஒண்ணுமே உண்டாக்காம அவர் அப்படியே கண்டினியூவா போயிருந்திருக்கலாம். அவருக்கு எந்த குறைவும் இருந்திருக்காது, யாருமே இல்லைன்ற இது இருந்திருக்காது. ஏன்னா தன்னுக்கு வெளியில இருந்து எதுவுமே தான் வாங்கிக்கிற கடவுள் இல்ல அவர். தனக்கு காசு இல்ல, இது காசு அனுப்புங்கன்னு கேட்கிற கடவுள் இல்ல, வெளியில இருந்து எதுவுமே வாங்கிக்கிற கடவுள். அவருக்காண்டி விஷ்டப்பட்டிருந்தா அவர் அப்படியே தொடர்ந்து அவர் போயிருந்திருக்கலாம். அவர் என்ன விருப்பப்பட்டார்னா, இவ்வளவு மகிமையா இருக்கிறத சிலருக்கு வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்மளெல்லாம் உண்டாக்கியிருக்காரு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நம்ம கடவுளுக்கு கொடுக்கற, நம்ம கடவுள் கடன் பட்டிருக்காருன்ற கதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்பேற்பட்ட தேவன், நம்ம வணங்குற தேவன், அவர்கிட்ட போய் தேங்காய் உடைச்சு இப்ப கூட உலகத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. ஐசா எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க என்ன போட்டிருக்கு அவரு. இந்த உலகம் எல்லாம் அவருக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒரு பக்கெட்ல இருக்கிற ஒரு டிராப் தண்ணி தான். அவர் அவ்வளவு பெரியவர், அவர் அவ்வளவு பெரியவரா நம்ம பாக்குறோம். அவர் உலகத்தை உண்டாவதற்கு முன்பதாக மிக மகிமை நிறைந்திருந்தாரு. அது உண்டாக்குன பிறகும் அதே மகிமையில இருக்காரு. இதெல்லாம் ஒளிஞ்சு போன பிறகும் அதே மகிமையில தான் அவர் இருக்க போறார். அது எதுவுமே அவர்ல மாற்றம் மாற்றத்தை நம்ம காணவே முடியாது. அவர் வந்து மிக ஆசீர்வதிக்கப்பட்ட பரிபூர்ண ஜீவனத்தை தனக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு, மூன்றாயிரம் காலையில தனக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு, தன்னையே தான் நேசிச்சுக்கிட்டு, தன்னிலேயே தான் மகிழ்ச்சி கொண்டுகிட்டு, அவர் வந்து ஒரு ஒரு தனக்கு போதுமானவராகவும் தன்னில் தானே தங்கி இருக்கிறவராகவும் இருக்கிற திரியேக தேவனை தான் நம்ம பார்க்கணும். சரி, இவ்வளவு நேரம் நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய பேருங்கெல்லாம் அதை தான் குறிக்குது. எந்த பேர் எடுத்தாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன்னா என்ன அர்த்தம்? அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. அவருக்கு யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் யாருமே ஒன்னும் பெருசாவும் ஆக்க முடியாது, சின்னதாகவும் ஆக்க முடியாது. ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னாரு மோசேவை பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் நான், நான் தான். என்கிட்ட எனக்கு யாருமே ஒருத்தன் சேர்க்க முடியாது, என்கிட்ட யாருமே ஒன்னு எடுக்க முடியாது. ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் எப்பவும் இருக்கிறவர், இருந்தவர், இருக்க போறவர், யாரும் மாத்த முடியாது. அப்பேற்பட்ட தேவன் தான். புதிய ஏற்பாடுலயும் அது ஒன்னும் மாறல. ஒரு வசனத்தை படிப்போம், 1 தீமோத்தேயு 6:15. ஆறு பதினஞ்சு பதினாறு படிப்போம். அவர் அப்படிப்பட்டவர். புரியுதுங்களா? புதிய ஏற்பாடுலயும் அது ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ஒருவேளை பழைய ஏற்பாடு கடவுள் அப்படி இருப்பார். இயேசு வந்து தாழ்மை கோலமா வந்தார். இல்ல, அவர் அவ்வளவு பெரிய தேவன், அவர் அவ்வளவு பெரிய கடவுள்ன்றதை நம்ம பாக்குறோம். அவரை வந்து முதலாவது அவர் தன்னில் தானே இயல்புள்ளவர், தன்னை யாருமே உண்டாக்கல, தன்னை யாருமே அழிக்க முடியாதுன்னு பார்த்தோம். அவருக்குள்ள என்ன இருக்குது? ஒரு குழந்தை கேட்ட மாதிரி, மனுஷனை மண்ணில இருந்து பண்ணாரு, கடவுளை எதுல இருந்து பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அது தெரியாது, நமக்கு தெரியாது. அவரை வந்து நம்ம இந்த உலகத்துல எல்லாத்தையும் கத்துக்கிறது எப்படி தெரியுமா? கத்துக்கிறோம் நம்முடைய உணர்வுகள்னால கத்துக்கிறோம் எல்லாத்தையுமே. இப்ப உதாரணத்துக்கு இந்த புல்பிட்ட பாக்குறோம் இல்லைங்களா, இந்த புல்பிட்ட பாக்குறோம். இது பார்க்கும் போது ஒரு புல்பிட்டா தெரியுது, நம்ம கண்ணுல இருந்து உணர்ந்து கத்துக்கிறோம். சரி, இது ஒருவேளை உட்டுல செஞ்சிருக்கா, இரும்புல இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? இது அடிச்சு தெரிஞ்சுக்குவோம், கையில உணர்வுனால தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒருவேளை இதுக்குள்ள என்ன மாதிரி உட்டுல இருக்குன்னு சொல்லி ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு வந்தா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா கடவுளை அப்படி தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணி நம்மளுடைய எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் அவர் கொடுக்கிறவர் இல்ல அவர். புரியுதுங்களா? இப்பேற்பட்ட அநாதி தேவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன இருக்க முடியும்? என்ன, நம்மளால அவர் தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தேவனை தெரிஞ்சுக்க கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கெல்லாம் அவர் கொடுக்கிறவர் இல்ல. அவரு தொட்டு அவரு அடிச்சு அவர் உடலுக்குதா என்ன மாதிரி பாடி அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அவர் ஒரே விதம். அவர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அவரா தன்னை வெளிப்படுத்தினாதான் அவரை தெரிஞ்சுக்க முடியும். அவரா தன்னை வெளிப்படுத்தணும்னு விரும்பினாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர் எல்லையற்றவர் இன்னொரு வார்த்தை வருது. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் எவ்வளவு அளவுக்கு தர்மம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? பைபிள் எல்லாம் அவரை பத்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளவு அளவுக்கு தர்மம் தெரிஞ்சுக்கிறோம்? ஓரளவுக்கு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் போய் கடலை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஓஷன் கடலை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஓஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் போய் ஒரு ஒரு பெரிய பக்கெட் இல்ல ஒரு கேன் ஃபுல்லா தண்ணியை ரொப்பிக்கிறான். தண்ணியை ரொப்பிக்கிட்டு ஒரு மண்ணு தன்னால முடிஞ்ச அளவுக்கு மூட்டையை தூக்கிறான். மூட்டை ஒரு 10 கேஜி மண் இல்ல 20 கேஜி மண்ணை தூக்கிட்டு ஓடி அந்த கடல் கிட்ட இருந்து வந்துட்டு ஃபுல்லா அதை எக்ஸாமின் பண்ணி படிச்சு ஒரு 10 புக்கை எழுதிட்டு எனக்கு கடலை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு அவன் சொல்ல முடியுமா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனால தூக்க முடிஞ்சதெல்லாம் ஒரு மூட்டை மண்ணு தான், ஒரு பக்கெட் தண்ணி தான் அவனால தூக்க முடியும். அவ்வளவுதான் அந்த கடலை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேல அந்த கடலை பத்தி அவனால புரிஞ்சுக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி கடவுளை பத்தி நம்மனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்டவர் அவர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பக்கெட் நம்மளால எவ்வளவு தூக்க முடியும் அவ்வளவுதான் தூக்க முடியும். கடலை பத்தி அவனை தெரிஞ்சுட்டான்னு சொல்றான். எவ்வளவு பயத்துக்கு அர்த்தணும், எனக்கு கடலை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஒரு மூட்டை மண்ணு ஒரு பக்கெட் தண்ணி நான் ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணிட்டேன் அப்படின்னு பைத்தியகார்த்தானோ இல்லையா? கடலை பத்தி இன்னும் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. அப்பேற்பட்ட தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அவர் எல்லாத்துக்கும் பெரியவர், ரொம்ப பெரியவர், எல்லை அற்றவர் அப்படின்றதுக்கு வார்த்தை தான் அந்த இன்ஃபைனைட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடவுளை எவ்வளவு அளவுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க, எவன் ரொம்ப தெரிஞ்சுக்குவான் இந்த கடவுளை பத்தி அப்படின்னு ஒண்ணு கேட்கலாம். எனக்கு ரொம்ப எப்படி இந்த கடவுளை பத்தி ரொம்ப தெரிய முடியும், எவனுக்கு ரொம்ப இந்த கடவுளை பத்தி தெரியும்னா, அவர் ரெண்டு குணங்களை சொல்றாரு. இவனுக்கு தான் என்னை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க முடியும், மற்ற யாருக்கும் அவளுக்கு தெரியாதுன்றாரு. முதலாவது குணம் அவர் என்ன சொல்றாருன்னா, மிகுந்த தாழ்மைங்க. மிகுந்த தாழ்மைனா நமக்கு இயற்கையாவே என்ன நினைச்சுக்கிறோம்னா, நமக்கு இருக்கிற தாழ்மை ரொம்ப தாழ்மை உள்ளவங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நமக்கு இப்போ இருக்கிறத விட எத்தனையோ கீழே படி நம்ம வரணும், அப்பதான் கடவுளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். மிகுந்த வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி கால் வைக்கிற இடம், இவைகள்லாம் என் கை உண்டாக்குச்சு. ஆனா எவனுக்கு எவன் மேல நான் கவனமா இருப்பேன், எவனை நான் பார்ப்பேன், எவனுக்கு என்ன பத்தி வெளிப்படுத்துவ, எவனுக்கு தாழ்மை இருக்கிறதோன்றார். அவன் தாழ்மை இருக்கிறவன் மூளைக்கு தான் என்ன பத்தி புரியும், நல்லா தாழ்மை இருக்கணும். நமக்கு இப்ப கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன நம்ம முதல்ல செய்யணும் தெரியுங்களா? நம்மள ரொம்ப தாழ்த்தணும். நம்ம ரொம்ப தாழ்த்துறவங்களுக்கு தான் ரொம்ப அவரு தெரியுது. நம்ம மூளை என்ன நமக்கு எவ்வளவு அதுக்கு அந்த பெருமைக்கும் கடவுளுடைய அறிவுக்கும் ஒத்தே வராது, எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் ஒத்து வராத மாதிரி ஒத்தே வராது. தாழ்மை எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக என்ன பாக்குறோம்னா, விசுவாசம் தான் சொல்றது, அந்த வசனத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை. முதலாவது தாழ்மை இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அந்த தாழ்மை எவ்வளவு எவ்வளவு வருதோ அவ்வளவு கடவுளுடைய அறிவுல வளருவான். ரெண்டாவதாக விசுவாசம், வேதத்துல விசுவாசம். அவனுக்கு இவானோ எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இவனையே நான் நோக்கி பாக்குறேன். எவன் அவன்? ஐசாயில போட்டிருக்கு இல்லைங்களா, தெரியுமா உங்களுக்கு அந்த வசனம்? ஐசாயா 66 போட்டிருக்கு, அதை படிப்போம் ஒரு வாட்டி. 66:1 வருது அது. சரி, சிறுமைப்பட்டு அதான் தாழ்மை உண்டு, என் வசனத்துக்கு நடுங்கிறவன். ஏன் நடுங்கிறவன் வரணும்? ஏன்னா அந்த வசனத்தை புரிஞ்சுக்கும் போது, அந்த வசனத்தின் மேல விசுவாசமா அவன் படித்துக்க உள்ளும் போது அவனை அது உண்மையாவே நடுக்க வைக்கும். அவனை அம்மா இவ்வளவு பெரிய கடவுளா, இவ்வளவு பெரிய தேவனா இவரு அப்படின்னு அவனை நடுங்க வைக்கும். அப்படி படிக்காதவங்களுக்கு எல்லாம் அந்த நடுக்கம் ஏற்படாது, அந்த தியானம் ஏற்படாது. புரியுதுங்களா? என் வசனத்துக்கு நடுங்கிறவன், இந்த ரெண்டு குணங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் கடவுளை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப பெருசா வரும். சரி, முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், தன் இயல்பானவராயும். அது என்ன புரியுதுங்களா? இப்போ இவ்வளவு அதான் சொல்ல பாருங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படிப்பட்ட கடவுளையா நம்ம இப்ப பாக்குறோம் கிறிஸ்தவத்துல, இப்படிப்பட்ட கடவுளையா போதகங்கள்ல டிவிங்கள நான் பாத்துக்கிட்டு இருக்கோம். பிச்சைக்கார கடவுள் இல்ல அது, காணிக்க கொடுக்கணும் அந்த கடவுளுக்கு, நீங்க கொஞ்சம் அமிச்சா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த கடவுளுக்கு பாவம், சுவிசேஷத்தை பரவத்துக்கு கதி இல்ல, வக்கு இல்ல. அந்த மாதிரி கடவுளை தான் இந்த போதகங்கத்தை பாத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கடவுளா? சாகாமையுள்ள தேவன், ஏக சக்கராதிபதி, சகலத்தையும் உயர்ந்த தேவன். நம்மனால் அவருக்கு யாருக்குமே அவருக்கு யாருமே கொடுக்க முடியாது, எல்லோருக்கும் அவர் தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம என்ன அவருக்கு செஞ்சாலும் அவருக்கு எட்ட போறது இல்ல. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட, எல்லா துதிக்கும் அதுக்கு மகிமைக்கும் அப்பாற்பட்டவர். அந்த மாதிரி கடவுளை இப்ப நம்ம பாக்குறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார கடவுள் தான் நம்ம பாக்குறது எல்லா இடத்துலயும். சரி, இந்த மாதிரி தேவனை இன்னொரு சில காரியங்களை பார்ப்போம். தன் இயல்பானவராயும், தன்னில் தானே எல்லாமே இருக்கிறது. அப்புறம் நீங்க படிங்க சிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த பிராக்கெட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் நீங்க. தன் இயல்பிலும், அதுக்கப்புறம் என்ன வருது? முழு நிறைவு. முழு நிறைவுனா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பர்ஃபெக்ட். எந்த விதமான குறைவும் அவருக்கு இருக்க முடியாது. பர்ஃபெக்ட். God is so beautiful. தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அவர் ஏதோ போர் தாத்தா, அவரு அவர்கிட்ட போனாவே இதுதான் அப்படின்னு. இஸ் பர்ஃபெக்ட் பியூட்டிங்க, பர்ஃபெக்ட். அவரு அவர் ஞானத்துல தப்பா போக முடியாது. அவர் வாழ்க்கையில ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடத்தினா அதுல எரர் பண்ணவே முடியாது. அவர் எந்த டைம்லயும் ஏதோ பாவம் செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டாரு, மிஸ்டேக் செஞ்சுட்டாருன்னு ஆகவே முடியாது. நம்ம எவ்வளோ தப்பு புலம்பி எவ்வளோ குழம்புறோம் அப்படி இல்ல. அவரு நம்மள மாதிரி இல்ல. அவர் புரியுதுங்களா? அவர் அந்த மாதிரி, அவர் எது செஞ்சாலும் தப்பா போகவே போகாது. இந்த உலகத்தை இப்படி விட்டுருக்காருன்னா அது தப்பா போகவே போகாது. ஏன்னா அவர் ரொம்ப பர்ஃபெக்ட். அது எவ்வளவு ஆறுதலா இருக்கணும் நமக்கு, யோசிச்சு பாருங்களேன். அப்பேற்பட்ட தேவன், என் தேவன். அவர் செய்யறதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அவர் என் தேவன், இஸ் பர்ஃபெக்ட். அப்புறம் முழு நிறைவு எல்லையற்றவர் நம்ம பார்த்துட்டோம். அவருக்கு எல்லையே இல்லை, அவருக்கு எல்லையே இல்லை. எல்லையற்றவர், எல்லையற்றவர்னா என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல இன்ஃபைனைட்னு ஒரு பேர். எல்லையற்றவர்னா என்ன? எல்லையற்றதுன்னு இந்த உலகத்துல எதை சொல்ல முடியும்? ஏதாவது சொல்ல முடியுமா? கடல் கூட எல்லை இருக்கு, வானத்து கூட எல்லை இருக்கு. வானத்தெல்லாம் தாண்டி மேலாம் போயிடும் இல்லையா? எது எல்லையற்றது? எல்லையற்றதுன்னா ஒரு எல்லை முடிவில்லாதது. ஒரு இன்னொரு வார்த்தை என்னன்னா, அதை கரைக்கவே முடியாது, அதை குறைக்கவே முடியாது. ஒரு கடல்ல இருந்து ஒரு சொம்பு தண்ணியை மொண்டுட்டா அந்த கடல் வந்து ஒரு சொம்பு தண்ணி கம்மி இல்லைங்களா? நமக்கு தெரியறது இல்ல, ஆனா ஒரு சொம்பு தண்ணி. ஆனா கடவுள்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அது குறைக்கவே முடியாது. அவர்கிட்ட இருந்து எவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்து எடுத்தாலும் அவரை குறைக்கவே முடியாது. அவர் எவ்வளவுதான் அழகுனா, அவர் அழகு அனுபவிக்க ரொம்ப போர் ஆயிட மாட்டாரு. அவரு இன்னும் அழகாயிட்டு தான் போவாரு. எல்லையற்றது. அவர் எவ்வளவுதான் அவரை பத்தி அனுபவிச்சாலும், எவ்வளவுதான் நமக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும், ஏன் போதும் எனக்கு கடவுளை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டான்னு ஆயிட முடியுமா? எல்லையற்றவர் அவர். இஸ் இன்ஃபைனைட். அவரை பத்தி நித்திய 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 காலம், 15,000 ஆண்டு 1,000 வருஷம் கோடி கோடி வருஷம் பரலோகத்தில் இருந்துட்டப்பா நீ, இருந்துட்ட நீ. கடவுளை பத்தி எவ்வளவு தெரியுமா தெரிஞ்சிருப்ப நீ? 1% கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது கடவுளை பத்தி. ஏன்னா நித்திய 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 எல்லையற்றாத தேவனை பத்தி தான் நீ தெரிஞ்சு 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 ஆனந்தப்பட போற பரலோகத்தில். அப்ப எல்லையற்றவர் அவர். அவர் குறைவே இல்லை. அவர் சந்தோஷம், கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன், நாளைக்கு கடவுள் எனக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டாரா? இல்ல, அவருக்கு எல்லையற்றவர் அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த குறைவே அவர் குறைப்படுத்த முடியாது. அதான் எல்லையற்ற, இன்ஃபைனைட் நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த வார்த்தை. எல்லையற்றவர் எல்லையற்றவராயும் இருக்கிறார். அவரால் அவரால் மட்டும் கடவுளை யார் புரிஞ்சுக்க முடியும்னா, கடவுள்னால தான் புரிஞ்சுக்க முடியும். வேற யாருனாலயும் கடவுளை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் காட்? ஒன்லி காட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ஹி இஸ் such a big God. வேற யாரும் அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார். அவரை பத்தி அவர் மாத்திரம் தான் புரிஞ்சுக்க முடியும். அவர் மாத்திரம் தான் தெரிஞ்சுக்க முடியும். வேற யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. சரி, அடுத்தது. சரி, நமக்கு டைம் இல்ல. அவர் தூய ஆவியானவரும் அப்படின்னா, அவர் வந்து இஸ் அ ஸ்பிரிட். அவர் தூய ஆவி. அவர் இஸ் அ பியூர் ஸ்பிரிட். அவர் வந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் நம்ம வந்து ஒரு சரீர மனுஷன் அவரை புரிஞ்சிக்க முடியாது. நம்ம எல்லாம் சரீர மனுஷருங்க, மாம்ச மனுஷருங்க. நம்ம மாம்ச மனுஷங்களா இருக்கும்போது மனுஷனுக்கு ஏன் கடவுளை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, அவன் வந்து அவன் ஒரு ஆத்மால மாறினா தான் அவனை புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அதனால தான் கடவுளை புரிஞ்சுக்கணும்னா ஏன் கடவுளை பத்தி புரிய மாட்டேங்குது, ஏன் நமக்கு அதிசயம் இல்லைன்னா நம்மளாம் மாம்சத்து மாம்ச மனுஷர்களா இருக்கிறதுனால. கடவுளை எப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், அவரை பத்தி எப்ப தெரிய ஆரம்பிக்கும்னா நம்ம மறுபடியும் பிறந்து ஆவியில வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்பதான் நமக்கு கடவுள் விசேஷமா தெரியும். We have to be born again. ஸ்பிரிச்சுவலா நம்ம மாறும்போது தான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அதனால ஏன் அவர் ஆவியானவர், நமக்கெல்லாம் புரியறதெல்லாம் ஒரு விக்ரம்னா நல்லா புரியும். அது நல்லா புடவை கட்டி அலங்கரிச்சு அதுக்கு பொட்டு வச்சு ஒரு அழகா ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நல்லா பிடிக்கும். அங்க மணி அடிச்சாதான் பிடிக்கும் நமக்கு, ஏன்னா நம்ம மாம்சம் உள்ளவங்க. ஆனா கடவுள் வந்து தூய ஆவி. அவரை பத்தி எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம ஆவியில பிறந்தாதான். அதனாலதான் அது அந்த ஆவியில மறுபடியும் பிறக்கிற வரைக்கும் நம்ம என்னத்தான் பண்ணாலும் என்னத்தான் சபைக்கு வந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள அவரை கடவுள் ஆவிய வச்சிருக்க மாட்டோம், நமக்குள்ளேயே ஒரு விக்கிரத்தை வச்சிருப்போம். நமக்கு செட்டான நம்ம அளவுக்கு தகுந்த ஒரு விக்கிரத்தை வச்சிருப்போம். அதனாலதான் அவர் ஆவியானவர் போது பார்க்கும்போது அவர் மறுபடியும் பிறந்தவங்க தான் நம்ம பார்க்க முடியாது, தூய ஆவியானவர். அப்புறம் வேற என்ன? தூய ஆவி, கண்ணுக்கு புலப்படாத உருவமற்றவரும். அவர் கண்ணுனால அவரை பார்க்க முடியாது. நம்ம கண்ணுனால கண்ணுக்கு புலப்படாத மோசே வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி அவங்களுக்கு ரொம்ப இது சொன்னாரு. உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் நானு, நீங்க அந்த கடவுள் அந்த இதை பார்க்கும்போது இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது உருவம் உங்க யாருக்காவது கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா எப்படியாவது அப்படின்னு கேட்டாரு. ஏதாவது உருவம் உங்களுக்கு தெரிஞ்சா கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா அவங்க அதுதான் நாங்க பார்த்தோம்னு சொல்லிட போறாங்கன்னு. இந்த மாதிரிதான் ஒரு கழுதைய பார்த்தோம், ஒரு குரங்க பார்த்தோம், தெரிஞ்சா அவங்களுக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் இல்ல எந்த உருவம் பார்க்கல. அவரை பார்க்கவே முடியாது, அவருக்கு உருவம் இல்ல, அவருக்கு உருவம் வைக்காதீங்க. ஒரு இப்படிப்பட்ட கடவுள் எல்லையற்றவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் இல்ல, தண்ணியல் அவருக்கு ஒரு உருவம் வச்சா என்ன பண்றோம் தெரியுங்களா? அப்படி அவருக்கு ஒரு விக்கிரத்தை வச்சோம்னா என்ன பண்றோம்? அவர் குறைவற்றவர், எல்லை அடங்கினவர், என் கையில அடங்கிடுவார். அவரு நான் பூட்டு போட்டுற முடியும் அவரை, அப்பாற்பட்டவர் எல்லையற்றவர் கெடுத்து எல்லாமே கெடுத்து விட்டுருவோம். கடவுளை பத்தி ஒரு விக்கிரத்தை வச்சுட்டோம் போச்சு, அவருடைய எல்லா இயல்பும் போயிருச்சு. அவர் நமக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ன்றதே இல்லை அதுல. சரி, கண்ணுக்கு புலப்படாதவரும் அவருக்கு சரீரம் மற்றவரும் இன்னொரு வார்த்தை இருக்கு. அதுல சரீரம் அவருக்கு இல்ல. ஒருத்தர் சொன்னாராம், ஒருவேளை கடவுளுக்கு பாடி காண்டி இருந்துருச்சுன்னா, ஒருவேளை பாடி காண்டி அவருக்கு இருந்துருச்சுன்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இஃப் காட் ஹேட் எ பாடி என்ன இருந்திருக்கும் தெரியுமா? ஒருத்தர் என்ன சொன்னாராம், இந்த உலகத்துல ஒரு எறும்புக்கு கூட இடம் இருந்திருக்காது. அண்ட சராசரத்துல எறும்பு கூட இடம் இருந்திருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவரு தான் இருந்துட்டு இருப்பார். ஏன்னா அவ்வளவு பெரிய பாடி அவருக்கு இருந்திருக்குமா? அவர் காண்டி ஒரு பாடி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கேப் கூட இருந்திருக்க முடியாத, ஒரு எறும்பு இருக்கிற அளவு கூட கேப் இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் பாடி தான் எல்லாம் கற்பனை பண்ண முடியுமா அவ்வளவு பெரிய பாடியை? ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அவருக்கு ஒரு பாடி இருந்துருச்சுன்னா ஒருவேளை ஒரு எறும்பு கூட அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸ்பேஸ் இருக்காது எறும்புக்கு. ஏன்னா எல்லா ஸ்பேஸும் அவர் தான் பிடிச்சுக்க போறாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அப்படின்னாரு. அவ்வளவு பெரிய தேவனை நம்ம பாக்குறோம். அவர் உணர்ச்சி அற்றவர். கடைசியில் அந்த உணர்ச்சி அற்றவர் ஒண்டி பார்த்துட்டு நம்ம முடிப்போம். உணர்ச்சி அற்றவர் போது அவருக்கு உணர்ச்சி எல்லாம், அவர் நம்மள அன்பு செய்யறாரு, நம்ம மேல இறக்கம் படுறாரு, அந்த மாதிரி உணர்ச்சியை பத்தி அது பேசல. அது என்ன உணர்ச்சினா, நமக்கு வர உணர்ச்சிகள், நமக்கு எப்படின்னா வெளியில இருந்து நம்மள தாக்கக்கூடிய உணர்ச்சிகள். வெளியில இருந்து யார் மேலேயாவது திடீர்னு அவங்க ஏதோ செஞ்சாங்கன்னு கோபம், அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ஒரு வெறுப்பு. திடீர் திடீர் நம்ம உணர்ச்சி பட்டு சில காரியங்களை செய்யறது இல்ல, நமக்கு செட் ஆகாத காரியங்களை செய்யறது இல்ல. உதாரணத்துக்கு திடீர்னு உணர்ச்சி பட்டு ஒண்ணு எக்கச்சக்கமா செலவு பண்ணிடுறோம், எக்கச்சக்கமா காசு கொடுத்து விட்டுறோம். அந்த மாதிரி உணர்ச்சி பட்டு படுறது, திடீர்னு உணர்ச்சி பட்டு ஏதோ ஒண்ணு பேசி விட்டுறோம், ஏதோ நம்ம வாயில வந்துருது, அந்த மாதிரி உணர்ச்சி படுறது. தன்னுடைய கேரக்டருக்கு விரோதமா உணர்ச்சி பட்டு அவர் எதுவுமே செய்ய மாட்டார்ன்றதுக்கு தான் அர்த்தம். உணர்ச்சி அற்றவர்ன்றது, அவருக்கு உணர்ச்சி எல்லாம் இருக்கு, உணர்ச்சி இல்லாம இல்ல. ஆனா தன்னுடைய கேரக்டருக்கு விரோதமாக எந்த உணர்ச்சி பட்டு அவர் அப்படியே அவசரம் நம்ம அவசரப்பட்டு செய்யற மாதிரி நம்ம மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் பார்க்கும்போது இது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இது நமக்கு ஒரு திகப்பையும் ஒரு ஒரு திகிலையும் ஒரு மிகுந்த தாழ்மையும் கடவுளுக்கு முன்பதாக ஏற்படுத்தும். அவர் எவ்வளவு பெரிய கொன்னாரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ரொம்ப யோசிக்கிறது ரொம்ப முக்கியங்க. யோசிக்காம சும்மா வந்து அவர் பெரியவர் நல்லவர் என்று சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கொண்டாரம் உட்காந்து அவரை பத்தி யோசிச்சு தியானிக்கணும். நம்ம அவர் எவ்வளவு பெரியவரா இருக்காரு, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெருசு, நமக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு விரோதம், நம்ம எல்லாம் எல்லை உள்ளவங்க இல்லைங்களா, நம்ம எல்லாம் எல்லை அடங்கினவங்க. நம்ம எல்லாத்துக்கும் அவர் மேலதான் சார்ந்திருக்கணும். அவர் எதுவுமே நம்ம மேல சார்ந்திருக்க வேண்டியதில்லை. நம்ம நம்ம வெறும் நம்ம சாப்பாடுக்கு, நம்ம துணிக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, வேலைக்கு, நம்முடைய சுகத்துக்கு, ஞானத்துக்கு மாத்திரம் அவர் மேல சார்ந்திருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஒரு ஜென்மமா இருக்கணும்னாவே அவர் மேலதான் சார்ந்திருக்கணும். அவர் வாட்டி சொன்ன மாதிரி கடவுள் காண்டி அவர் கையை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னா, நம்ம கொடுத்ததெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா நம்ம என்ன ஆகும் தெரியுமா? அங்க ஒரு கொஞ்சம் மண் இருக்கும், ஒரு ஹாஃப் கேஜி மண், ஒரு கேஜி மண் இருக்கும் அங்க, அவ்வளவுதான். நாங்க உன்கிட்ட கொடுத்ததெல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு அவர் சொன்னாருன்னா கொஞ்சம் மண் இருக்கும், அவ்வளவுதான். அவர் அவ்வளவு சார்ந்திருக்கும் அவர் மேல. நம்ம அசைக்கிறதும் போகிறதும் வாழ்றதும் எல்லாமே அவர் மேலதான். அவர்கிட்ட இருந்தா உயிர் வருது. எந்திரிச்சு பாக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லாம் செய்யறதுக்கும் உயிர் எனர்ஜி எங்க இருந்து வருது? நம்மளே நாம் தண்ணியல் உள்ளவர்களா நம்ம? இல்ல, அவர் மேல சார்ந்தவங்க நம்ம. ஆனா அவர் நம்ம மேல சார்ந்தவர் இல்ல. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அவர் மேல சார்ந்திருக்கும் போது நம்ம எவ்வளவு அவருக்கு நன்றி உள்ளவர்களா, எவ்வளவு அவர் மேல அவருடைய கான்சியஸ்னஸ் எப்பப்பா இருக்கணும். நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் நடக்குது, ஏதாவது நடக்குதுன்னா அவர் தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படணும். அப்பேற்பட்ட தேவன், அப்பேற்பட்ட மகிமையான தேவன் வந்து எவ்வளவு பெரியவர். நம்ம அவருக்கு முன்னாடி எவ்வளவு என்ன என்ன நம்ம இதான், நம்ம அந்த மூளையாதான் நம்ம செய்ய வைக்கோங்க. இந்த மாதிரி கடவுளை பத்தி சிந்திக்கும் போது நம்ம என்ன அவருக்கு முன்னாடி? பெரிய ஆர்க்கேஞ்சல் பேர் இருக்கு. ஆர்க்கேஞ்சல்னா தெரியுங்களா உங்களுக்கு? ஆர்க்கேஞ்சல்னா மிக 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 பெரிய ஏஞ்சல். அந்த ஏஞ்சலே அவர் மூஞ்சு அவர்கிட்ட நிக்க முடியாம, அவரை பார்க்க முடியாம முகம் குப்புற கீழே விழுதுதான், கண்ணெல்லாம் முடிக்குதான். அந்த மாதிரி ஆர்க்கேஞ்சலே பண்ணும்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த மூஞ்சி எடுத்துட்டு போய் மண்ணில் எங்கேயாவது மூடிக்கணும் அவருக்கு முன்னாடி, இல்லைங்களா? இஸ் அ பிக் காட், இஸ் ஆசம் காட். அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் வந்து அவரை பத்தி சிறிதான எண்ணம் நம்ம கொல்லாம அவர் ஆராதிக்கும் போதும் சரி, அவர் இன்னுமே பாடும் போதும் சரி, நீங்க சொந்தமா நீங்க தியானம் பண்ணணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி, அவரை பத்தி பெரிய வார்த்தைகளை நம்ம படிச்சிருக்கோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து அவரை பத்தி நமக்கு இருக்கிற அறிவை இன்னும் பெருக பண்ண தேவன் கிட்ட நம்ம ஜெபம் செய்வோம்.